Uno más grifo. அமீன், இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இன்றைய இல்ல ஆராதனையை நாம் தொடங்குவோம். அனைவருமாக எழுந்து துதிகீதமேன் 220 2:2 சுழியம் 2:2 சுழியம் பாடுவோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளிலே கூட நாம் மறுபடியும் இல்லா ஆராதனையிலே நம் குடும்பங்களிலே நாம் அனைவரும் ஒன்று கூடியிருக்கிறோம். இப்படிப்பட்டதான ஒரு சிலாக்கியத்தை ஆண்டவர் தினந்தோறும் நமக்கு தந்ததற்காக நாம் அவருக்கு மிகுந்த நன்றியும் ஸ்தோத்திரமும் செலுத்தி கொண்டே வருவோம். இப்படியாக வீட்டில் முடங்கி கிடக்கும் காலகட்டத்தில் நமக்கு அநேக ஆசீர்வாதங்கள், அநேக அனுக்கிரகங்கள் நடந்து கொண்டே தான் இருக்கின்றன. அதை நாம் உணர்கிறோமோ அல்லது உணராமல் போவோமோ அது நிச்சயமாக நடக்கும். தினந்தோறும் இப்படி சங்கீதங்களை வாசித்து அவருக்கு நம்முடைய தேவனுக்கு நம்முடைய விண்ணப்பங்களை நாம் தெரிவிக்கும் பொழுது இப்படியாக கீழ்ப்படிந்து அவருடைய அந்த சங்கீத திருவசனங்களெல்லாம் அமைதியாக அமர்ந்து உட்கார்ந்து சேவியம் எடுக்கும் பொழுது தினந்தோறும் இப்படி கேட்டு வரும் பொழுது நமக்குள்ளாக நிச்சயமாக ஆவிக்குரிய மாற்றங்கள், ஆவிக்குரிய வளர்ச்சி, முதிர்ச்சி இதெல்லாம் நடந்திருக்கும். சிலர் உணர்ந்திருப்போம், சிலர் உணராமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் பாருங்கள், நாம் திரும்பவும் இயல்பான வாழ்க்கைக்கு திரும்பும் பொழுது சபைக்கு வந்து நம்ம சந்திக்கும் பொழுது ஒவ்வொரு இடத்திலும் நிச்சயமாக இந்த மாற்றத்தை நாம் பார்க்க முடியும். அந்த வகையில் இந்த சங்கீதங்களை தொடர்ந்து கேட்பதும் வாசிப்பதும் என்பது மிகவும் பக்தியான விஷயம். அதே பக்தியோடு விசுவாசத்தோடு இந்த சங்கீத வாசிப்பை நாம் செய்விமடுப்போமாக. இந்த சங்கீதத்தை அந்த வாசிப்பை குறித்து விளக்கப்படும் பொழுது அதனையும் பக்தியோடு கேட்போமாக. இன்றைய நாளிலே சங்கீதம் 51 நாம் வாசிக்கலாம். தேவனே, உமது கிருபியின்படி எனக்கு இறங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும், என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமற என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கனதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயம் தீர்க்கும்போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பந்தரித்தாள். இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர், அந்த கரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவி அருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள் கழிகூறும். என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி அருளும். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்தில் இருந்து எடுத்து கொள்ளாமலும் இரும். உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். அப்பொழுது பாதகருக்கு உமது வழிகளை உபதேசிப்பேன், பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். தேவனே, என்னை இரட்சித்த தேவனே, தேவனே, என்னை இரட்சிக்கும் தேவனே, இரத்த பழிகளுக்கு என்னை நீங்களாக்கிவிடும். அப்பொழுது என் நாவு உம்முடைய நீதியை கம்பீரமாய் பாடும். ஆண்டவரே, என் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது என் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பலியை நீர் விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன். தகன பலியும் உமக்கு பிரியமானதல்ல. தேவனுக்கேற்கும் பலிகள் நொறுகுண்ட ஆவிதான். தேவனே, நொறுகுண்டதும் நறுகுண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். சியோனுக்கு உமது பிரியத்தின்படி நன்மை செய்யும், எருசலேமின் மதில்களை கட்டுவீராக. அப்பொழுது தகனபலியும் சர்வாங்க தகனபலியுமாகிய நீதியின் பலிகளில் பிரியப்படுவீர். அப்பொழுது உமது பீடத்தின் மேல் காளைகளை பலியிடுவார்கள். இந்த 51வது சங்கீதம் தாவீது ராஜா அவர்கள் எழுதிய சங்கீதம் என்பதாக இந்த சங்கீதத்தின் முன்னுரையிலே சொல்லப்பட்டுள்ளது. நீங்கள் கூட உங்களுடைய வேதாகம புஸ்தகத்திலே அங்கே பார்க்கலாம். அங்கே ஒரு விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது அடைப்புக்குறியில். அதை இப்பொழுது நாம் பார்ப்போம். பத்சேபாளிடத்தில் தாவீது பாவத்திற்குட்பட்ட பின்பு நாத்தான் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவன் பாவத்தை உணர்த்தின போது பாடி ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். இந்த முன்னூரிலேயே இந்த சங்கீதத்துக்கான பின்புலம், அதோடைய பேக்ரவுண்ட் என்று சொல்லக்கூடிய அதோடைய பின்புலம் இங்கே மிக தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது. இந்த பத்சேபாள் யார் என்பது உங்களுக்கு ஞாபகம் இருக்க வேண்டும். சாலமனுடைய தாயார். இங்கே இந்த சம்பவம் எங்கே நடந்தது, இந்த பத்சேபாள் இடத்தில் தாவீது என்ன பாவம் செய்தான் என்று நாம் பார்க்க வேண்டுமானால், பழைய ஏற்பாட்டில் 2 சாமுவேல் 11 அதிகாரத்தில் இந்த சம்பவங்கள் சொல்லப்பட்டுள்ளது. சில வசனங்களை விரைவாக நாம் பார்க்கலாம். 2 சாமுவேல் 11 அங்கே இந்த சம்பவம் சொல்லப்படுது. 1வது வசனம் பார்த்தீங்களா, மறு வருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது அப்படின்னு சொல்லி, அப்போ ராஜா என்ன பண்ணுறது, தாவீது தன் சேவகரையும் இஸ்ரேவேல் அனைத்தையும் அம்மோன் புத்திரரை அழிக்கவும் ரப்பாவை முற்றுகையிடை போடவும் அனுப்பினார். எல்லாரையும் அனுப்பி வைக்கிறாரு. தாவீதோ எருசலேமிலே இறந்து விட்டான். அப்போ அவர் தன்னுடைய மாளிகையிலே இருந்து விட்டார். அப்படியாக ஒரு நாள் அவர் மாளிகையில் தன்னுடைய பால்கனின்னு சொல்லுவாங்களோ, உப்பரிகையின் மேல் அப்படின்னு இங்கே சொல்லப்படுது. அவர் உலாவிக் கொண்டிருக்கும் போது அந்த அவர் மாளிகைக்கு முன்னே தான் இந்த பத்சேபாளுடைய வீடு இருக்குது. அவள் பத்சேபாள் யாருன்னு சொன்னால் உரியாவின் மனைவி. பத்சேபாளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி அவருடைய கணவர் வந்து உரியா. உரியா வந்து தாவீதுக்கு சேவை செய்கிற ஒரு சேவகர், போர் வீரன் கூட சொல்லலாம். அப்போ அவர் இங்கே தான் ஒரு தவறு பண்ணுறாரு, மிகப்பெரிய பாவத்தை பண்ணுறாரு. இந்த பாவமானது எப்படி தாவித மிக அதிகமான பெரும் பெரிய பாவத்துக்குள்ளே போய் தள்ளுதுன்னா, 10 கட்டளையில் 3 கட்டளையை ஒரே தடவையாக அவர் மீறும்படியாக செய்துவிட்டது. முதல்ல அந்த பெண்ணை பார்த்த உடனே அவங்க குளித்து கொண்டிருக்கும் பொழுது அந்த பெண் மீது ஆசைப்பட்டு அந்த பெண்ணை அவர் போய் அடைந்து விடுகிறார். அது அவர் செய்த முதல் பாவம். அதன் பிறகு இந்த பாவம் தன் கணவருக்கு தெரியக்கூடாது என்பதற்காக கணவரை சதி செய்து கொள்கிறார். எப்படி சதி செய்கிறார் என்று சொன்னால், தன்னுடைய தளபதி ஆகிய யோபாபுக்கு ஒரு கடிதத்தை அனுப்பி அதில் அவர் என்ன எழுதுகிறார்னா, மும்முரமாய் நடக்கிற போர் முகத்தில் நீங்கள் உரியாவை நிறுத்தி அவன் வெட்டுண்டு சாகும்படிக்கு அவனை விட்டு பின்வாங்குங்கள் என்று எழுதியிருந்தான். அப்போ அந்த யோபாபு யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு ரொம்ப விசுவாசமான ஒரு தளபதி, ஆக அரசர் கட்டளை என்பதாக எடுத்துக்கொண்டு அதே போல் உரியாவை அந்த போர்க்களத்தின் முன் வரிசையில் நிறுத்தி அதன் மூலமாக உரியா சாகும்படியாக செய்கிறார்கள். அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா, முதல்ல விபச்சாரம் செய்கிறாரு, அடுத்ததாக கொலை செய்கிறார். 10 கட்டளையில் மிக கடுமையான ஒரு கட்டளை, கொலை செய்யாதிருப்பாயாகனே. அப்போ கொலை செய்கிறாரு. இப்படியான பிறகு பொய் சொல்கிறாரு. அடுத்து நீங்கள் தொடர்ந்து வாசிக்கலாம், நேரம் இல்லை. இப்படியாக 3 கட்டளைகளை மீறுவதான ஒரு பெரிய பாவத்தை செய்து விடுகிறார். அதை வந்து அவர் மறைக்க பார்த்தாலும் கூட கர்த்தருக்கு அது மிகவும் கோபம் உண்டாகி நாத்தான் தீர்க்கதரிசி அனுப்பி தாவீது செய்த அந்த பாவத்தையெல்லாம் சுட்டி காட்டி சொல்கிறாரு. அது தெரிஞ்ச உடனே அவர் ரொம்ப அப்படியே நொந்து போய் ரொம்பவும் தன்னுடைய பாவத்துக்காக அழுது அழுது இரவும் பகலுமாக அழத் தொடங்கினார் அன்றிலேருந்து. அப்பொழுது எழுதிய ஒரு சங்கீதமாக இது சொல்லப்படுகிறது. அப்போ இந்த சங்கீதத்துக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தா, இது ஒரு பாவியினுடைய கண்ணீர் ஜெபம் அப்படின்னு சொல்லலாம். இந்த சங்கீதத்துக்கு ஒரு தலைப்பு வைக்கணும்னா, ஒரு பாவியினுடைய கண்ணீர் சிந்தி ஜெபிக்கிற ஒரு ஜெபம். இந்த ஜெபம் இது சங்கீத ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது ஒரு வகையான ஜெபம். என்ன ஜபம் அப்படி, ஆரோகண ஜபம்னு பார்த்தோம் இல்லையா, ஆரோகணம் வகையை சேர்ந்த சங்கீதங்கள்னு பார்த்தோம். இது வந்து பாவ மன்னிப்புக்கு ஏதுவான சங்கீதங்கள் என்று ஒரு 7 சங்கீதங்கள் இருக்கான். அந்த 7 சங்கீதங்களில் இது ஒரு சங்கீதம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பாவ மன்னிப்புக்காக வேண்டுகிற சங்கீதங்கள் அந்த வகையை சேர்ந்து தான். ஸோ இது வந்து அந்த 7ல் 1 அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ நம்ம அந்த விளக்கங்களை பார்க்கலாம். இப்போ இந்த இதுக்கு முன்னுரையாக அவர் தொடங்குகிறார் பாருங்கள், தேவனே உமது கிருபியின்படி எனக்கு இறங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்களில் நீங்கள் என்னை சுத்திகரியும். இங்கே பாருங்கள், 4 வார்த்தைகளை அவர் பயன்படுத்தி ஜெபிக்கிறார். தன்னுடைய பாவத்தை எப்படி அறிக்கிறார் பாருங்கள், 1 மீறுதல்னு சொல்கிறாரு, 2வது வசனத்தை பார்த்தீங்கன்னா அக்கிரமம்னு சொல்கிறாரு, 3வது அது பாவம்னு சொல்கிறாரு, என் பாவமர என்னை சுத்திகரியும் 2வது வசனத்தில், மீண்டும் 3வது வசனத்தில் மீறுதல்கள்னு சொல்கிறாரு, அதே 3வது வசனத்தில் பாவம்னு சொல்கிறாரு, 4வது வசனத்துலேயும் பாவம் செய்துன்னு சொல்லிட்டு பொல்லாங்கனை நடப்பித்தேன்னு சொல்கிறாரு. அப்போ மீறுதல்கள், பாவம், அக்கிரமம், பொல்லாங்கு, இப்படி 4 வார்த்தை சொல்லி தன்னுடைய பாவத்தை அவர் அறிக்கையிடுறார். ஆக முதல் 2 வசனத்தில் அவர் தன்னுடைய அக்கிரமத்தையும் பாவத்தையும் சொல்லி, பிறகு 3, 4 அது எப்பேற்பட்ட தன்மை கொண்ட பாவம்னு சொல்லும்போது அதை அவர் வந்து பொல்லாங்குன்னு சொல்கிறார். அதே 4வது வசனத்தில் அவர் என்ன பயந்து அழுது சொல்கிறாருன்னா, நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயம் தீர்க்கும்போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். இந்த பாவத்தை ஏன் அவர் அறிக்கையிடுறாருன்னா, தேவனுக்கு நேராக அறிக்கையிடுறாருன்னா, அவருக்கு தெரியும் இவர் செய்த பாவத்தை வந்து அந்த நமக்கெல்லாம் தெரியும் இல்லையா, பரலோகத்தில் ஒரு புஸ்தகம் இருக்கிறது என்று சொல்லி அந்த புஸ்தகத்தில் புஸ்தக சுருளில் அது எழுதப்படும், அந்த பாவம் குறிக்கப்படும் என்பதை அவர் உணர்ந்திருக்காரு. அப்போ நியாயம் தீர்ப்பு நாளிலே கண்டிப்பாக வந்து அது வெளிப்படும், அதை நான் உணர்ந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதை இப்போவே அவர் தேவனுக்கு முன்பாக அறிக்கையிட்டு பாவம் மன்னிப்பு கேட்குறாரு. இப்போ இந்த இடத்துல நம்ம ஒன்று கற்றுக்க வேணும். இப்போ பாருங்கள், இதை வந்து சும்மா ஒரு ரகசியமாக அவர் ஒரு கடிதம் எழுதி வச்சுக்கல, ஒரு டைரி மாதிரி எழுதி வச்சுக்கல, இதை பாடலாக எழுதி அவருடைய இந்த சம்பவத்தை தான் செய்த பாவத்தை அறிக்கையாக அந்த அறிக்கையை பாடலாக எழுதி இதில் ஆலயத்தில் கொடுத்து பாடுங்கன்னு சொல்கிறாரு. அதனால தான் நம்ம அடிக்கடி சொல்லுவோம், நம்ம சபையில் வந்து நம் செய்துவிட்ட பாவங்களை, தவறுகளை, அக்கிரமங்களை, பொல்லாங்க ஏதாவது ஒரு பொல்லாப்பை நாம் சபையார் முன்னிலையில் போய் சொல்லி அறிக்கையிடுவது தவறு கிடையாது. அது செய்ய வேண்டிய ஒரு காரியம், மறைக்கக்கூடாது. காரணம் என்னவென்றால், நாம் சபைக்கு முன்னால் நின்று அப்படி பேசும்போது நாம் தேவனுக்கு முன்பாக அதை அறிக்கையிடுகிறோம். இப்போ நம்ம அறிக்கையிடலைன்னா கூட நியாய தீர்ப்பு நாளிலே அவையெல்லாம் கணக்கு கேட்கப்படும், அவையெல்லாம் சொல்லப்படும் என்கிற அந்த பயத்தோடு நம்ம என்ன செய்யணும்னா, எல்லார் முன்னுக்கும் சபையார் முன்னுக்கும் அதை முடிந்தளவு சொல்லி எனக்காக சேர்த்து நானும் ஜெபிக்கிறேன், எனக்காக சேர்த்து நீங்களும் தேவனத்தில் மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அடுத்ததாக இந்த அவர் செய்த அந்த பாவத்தை இன்னும் அவர் தன்னை தாழ்த்தி கொண்டு தன்னை ஒடுக்கி கொண்டு சொல்லும்போது அஞ்சாவத்தன் சொல்கிறாரு, நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். நான் பிறக்கும் போதே பாருங்கள் இப்படி பாவத்தில் தான் பிறந்தேன், துர்க்குணம் எனக்குள்ளாக இருக்குது. ஏன் இந்த துர்க்குணம் சொல்கிறாருன்னா, அந்த உரியாவை கொண்டுட்டு அதுக்கப்புறம் அதை மறைக்கிறதுக்காக அவர் நிறைய சதி பண்ணுறாரு. சதி செய்து அவருடைய தளபதியை பயன்படுத்தி கொண்டு அதை அப்படியே மறைச்சிடுறாரு. அப்போ துர்க்குணங்கிறது கெட்ட குணம். இப்படி தான் ஒரு தத்துவம் சொல்லுவாங்க, ஒரு பொய்யை மறைக்க போய் இன்னொரு பொய் நம்ம சொல்லுவோமா, அதனால தான் நம்ம எப்போதுமே பொய் சொல்லக்கூடாதுன்னு பத்து கட்டளை சொல்வது போல் முடிந்தளவு நம்ம பொய் சொல்லவே கூடாது. சொல்ல ஆரம்பிச்சிட்டோமா ஒரு பொய்யை மறைக்க இன்னொரு பொய் சொல்லிக்கிட்டே இருப்போம். அதுதான் இங்கே சொல்லப்படுகிற துர்க்குணம். அடுத்து நம்ம வந்து ஏன் அப்படிலாம் ஒரு 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 நொந்து இப்படிலாம் சொல்கிறாருன்னா, அவர் நினச்சி பார்க்குறாரு, தான் செய்து விட்ட பாவத்தை நினச்சி பார்க்குறாரு. ஒரு பெண்ணு, திருமணமான ஒரு பெண்ணு, அவர் வந்து அந்த பெண்ணை மட்டும் நோகடிச்சு அவங்களோட அவங்க மன கஷ்டத்துக்கு உள்ளாக்காமல், பாவத்துக்குள்ளே தள்ளாமல், பாவத்துக்குள்ள இல்லை அதாவது கஷ்டத்துக்குள்ளே ஆக்காமல் தன் கணவனை இழக்கும்படியாக அவர் தேவனையும் புண்படுத்திட்டார், தேவனுடைய மனசையும் அவர் வேதனைப்படுத்திட்டார். அதனால தான் அவர் இப்படி சொல்கிறாரு. காரணம், கர்த்தருக்கு கட்டளை, கர்த்தருடைய கட்டளைக்கு எதிரான ஒரு காரியம் அது, அதை அவர் செய்து விட்டார். அதனால தான் இங்கே அவர் சொல்லுகிறார். அடுத்து 7, 8, 9 நீங்கள் பார்த்தீங்கன்னா, 7 கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, 18 வரையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, எல்லாமே அவருடைய விண்ணப்பமாக இருக்கிறது, ஜபமாக இருக்கிறது. இதை 4 வகையான ஜபமாக பார்க்கலாம். முதல் வகையான ஜபம் என்பது 7, 8, 9 பார்க்கும் பொழுது அது வந்து பாவத்துக்கான, பாவ நிவாரணத்துக்கான ஜபம். 7, நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும் அப்பொழுது நான் சுத்தமாவேன், என்னை கல்வி அருளும் அப்பொழுது நான் உறைந்த மலையிலும் வெண்மையாவேன், நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும் அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள் களி கூறும், என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி அருளும். இது அந்த வகையான ஜபம். அடுத்து 10 நீங்கள் 12 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இது சுத்திகரிப்புக்கான ஒரு ஜபம், ஒரு விண்ணப்பம். அவர் தன்னை தன்னுடைய பாவத்திலேருந்து அவர் விடுதலை ஆகி சுத்தமாகி மறுபடியும் அவர் பரிசுத்தமாக மாற வேண்டும் என்று சொல்லி ஜபிக்கிற பகுதி அது. 10, தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும், உமது இரட்சணத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். இங்கே இந்த 3 வசனத்தில் அவர் தன்னிடத்திலே தேவன் கொடுத்த மிக பிரசித்தி மிகவும் அதாவது விலையேற பெற்ற ஒரு ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், அவருக்குள்ள ஆவியை கொடுத்துருக்காரு. அந்த ஆவி தன்னை விட்டு போகாதபடி போயிடுமோ அப்படின்னு பயப்படுறாரு. எப்படி சவுலுக்கு அதே மாதிரி நடந்தது, சவுலுக்கு நடந்தது மாதிரி சவுளை விட்டு தேவனுடைய ஆவி விட்டு பிரிஞ்சதாக நம்ம படிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் சவுளை அவர் அந்த இடத்துலேருந்து ராஜாங்கிற உன்னத உயர்ந்த இடத்துலேருந்து எப்படி கர்த்தர் தள்ளினாரோ அதே போல் தன்னையும் தள்ளிடுவாரோங்கிற பயத்தில் அவர் இப்படி ஜபிக்கிறாரு. அடுத்து 13-16 வரையில் பார்த்தோமா, இது பாவ மன்னிப்புக்கான ஜபம், பாவ மன்னிப்புக்கான ஜபம். அப்போ சொல்கிறாரு, தேவனே என்னை ரட்சித்த தேவனே இரத்த பழிகளுக்கு என்னை நீங்களாக்கிவிடும், அப்பொழுது என் நாவு உம்முடைய நீதியை கம்பீரமாய் பாடும். அடுத்து ஆண்டவரே என் உதடுகளை திறந்தருளும் அப்பொழுது என் வாய் உம்மை புகழை பாடும். இதெல்லாம் நீங்கள் சரி பண்ணிட்டீங்கன்னா நான் உம்மை உம்முடைய அந்த மகிமையை பற்றி உன்னதத்தை பற்றிலாம் நான் வந்து அறிக்கையிடுவேன், நான் பாடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இந்த ரொம்ப முக்கியம், இந்த சங்கீதத்தில் நம்ம பல தடவை படித்தது, பல தடவை நம்ம போதகர்கள் நமக்கு சொன்னது, பலியை நீர் விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன், தகன பலியும் உமக்கு பிரியமானதில்லை. தேவனுக்கு ஏற்கும் பலிகள் எதுன்னு சொன்னால் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியர். அப்படின்னா நம்ம நிறைய தசம பாகம் கொடுப்பதனாலேயோ, நிறைய காணிக்கைகளை கொடுப்பதனாலேயோ, சபையில் வந்து நிறைய ஊழிய பணிகளை செய்வதனாலேயோ, சபையாருக்கு உதவிகள் செய்வதனாலேயோ, நல்லவர்களாக வாழ்வதனாலேயோ தேவனுக்கு தேவனை நம்ம வந்து பிரியப்படுத்த முடியாது. நம்ம செய்துவிட்ட பாவத்துக்கு அந்த பாவ மன்னிப்புக்கு தேவன் விரும்புகிற, பார்க்க விரும்புகிற, ஆசைப்படுகிற ஒரு ஆள் யாருன்னா, நாம் வந்து நொறுங்கி போன, நொறுங்குண்டு நறுங்குண்டு போன ஒரு இதயத்தோடு அவருக்கு முன்பாக வந்து நின்று அழுது கண்ணீர் விட்டு ஜெபித்தால் தான் நமக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கும் என்பதான ஒரு பகுதி இங்கே இருக்கிறது. இறுதியாக இங்கே நான் பார்க்கக்கூடிய தாவீதுகிட்டே நம்ம கற்றுக்க வேண்டிய மிக நல்ல விஷயம் என்னென்னா, இவ்வளோ அவ்வளோ பெரிய பாவம், 10 கட்டளைகளை 3 கட்டளையை மீறிவிட்ட ஒரு பாவத்துக்காக செய்கிற ஒரு ஜெபத்தில், இந்த ஜெபத்தில் தனக்காக ஜெபித்து முடிச்சுட்டு கடைசியாக பாருங்கள், அவர் தனக்காக மட்டும் ஜெபிக்காமல் எருசலேத்துக்காக ஜெபிக்கிறார். 18:19, சியோனுக்கு உமது பிரியத்தின்படி நன்மை செய்யும், எருசலேமின் மதில்களை கட்டுவீராக, அப்பொழுது தகன பலியும் சர்வாக தகன பலியுமாகிய நீதியின் பலிகளில் பிரியப்படுவீர், அப்பொழுது உமது பீடத்தின் மேல் காளைகளை பலியிடுவார்கள். அப்போ அந்த இடத்துல கூட, நேரத்தில் கூட அவர் சபையை நினச்சி பார்க்குறாரு, ஆலயத்தை நினச்சி பார்க்குறாரு. இப்போ இன்றைக்கி நாம் வாழ்கிற இந்த காலகட்டத்துக்கு இது ரொம்ப பொருந்தும். அவங்கவுங்க அவங்க வீட்டில் அவங்கவுங்களுடைய கஷ்டத்துக்காக நம்ம ஜெபித்தா கூட இந்த இல்ல ஆராதனையில் நம்ம மறக்காமல் நம்முடைய எரிசலமாகிய நம்முடைய சபைக்காக நம்ம கண்டிப்பாக வேண்டணும். இப்பொழுதுக்கு அது மூடி கிடக்குது, அது மறுபடியுமாக திறக்கப்பட வேண்டும். அப்படி திறக்கப்படும் போது இங்கே சொல்லப்படுகிற, அப்பொழுது தகன பலியும் சர்வாக தகன பலியுமாகிய நீதியின் பலிகளை பலியிடுவீர், அப்பொழுது உமது பலிபீடத்தின் காலங்களை பலியிடுவார்கள். இது இன்றைய புதிய ஏற்பாட்டுக்கு, இந்த கிருபியின் காலத்துக்கு ஏற்ப நம்ம எப்படி புரிந்து கொள்ளலாம்னா, இப்போ நம்ம வந்து மாடுகளையும் ஆடுகளையும் கொண்டு போய் சபையில் தகன பலி செய்வதில்லை இல்லையா. அதுக்கு பதிலாக நம்முடைய வருகை, சபைக்கான ஆராதனைக்கு நம்முடைய வருகை, பிறகு அவருக்கு முன்பாக சபையில் போய் முழங்கால் படிட்டு ஜெபிப்பது, அங்கே நாம் நம்முடைய காணிக்கைகளை செலுத்துவது, தசம் பாகங்களை செலுத்துவது, திருவிருந்திலே கலந்து கொள்வது, எல்லா ஆராதனைகளும் கலந்து கொண்டு அவரை கனம் பண்ணுவது தான் நாம் செய்யக்கூடிய தகன பலி, சர்வாக தகன பலி. ஆக அது இப்போ செய்ய முடியல, அது மிக சீக்கிரமாக நமக்கு நடக்கணும், மிக சீக்கிரமாக சபை திறக்கப்பட வேண்டும், அதுக்காக ஜெபித்துக்கொள்வோம். இந்த செய்தியோடு முடித்துக்கொண்டே இப்பொழுது நாம் ஜெபம் செய்யலாம். இயேசு கிறிஸ்து பரிசுத்த நாமத்தினாலே ஜெபிக்கிறோம், ஹல்லேலூயா 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 Hallelujah, 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 praise Lord, 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 praise Lord. Hallelujah, 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 hallelujah. Praise Lord, 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 praise Lord. Hallelujah, 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 hallelujah. ஹலேலூயா. ப்ரேஸ் லோர்ட், ப்ரேஸ் லோர்ட், ப்ரேஸ் லோர்ட், ப்ரேஸ் லோர்ட், ப்ரேஸ் லோர்ட், ப்ரேஸ் லோர்ட, ப்ரேஸ் லோர்ட, ப்ரேஸ் லோர்ட, ப்ரேஸ் லோர்ட, ப்ரேஸ் லோர்ட, ப்ரேஸ் லோர்ட, ப்ரேஸ் லோர்ட். ஹலேலூயா, 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 ஹலேலூயா. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, ஆண்டவரே, இயேசப்பா, கருணையாளரே, கிருபையாளரே, இரக்கமுள்ளவரே, மேசியாவே, இதோ எங்களுக்காக ஆண்டவரே எங்கள் பாவங்களை சுமந்து எங்கள் பாவங்களை கழுவி மறுபடியும் எங்களுக்கும் தேவனுக்குமாக இந்த ஒப்புரவை செய்து வைக்க தேவகுமாரனாக மனிதகுமாரனாக வந்து இந்த பூமியில் அவதரித்து ஆண்டவரை எங்களுக்காக பாடுகள் அனுபவித்து சிலுவையிலே மரித்து ரத்தம் சிந்தி சிலுவையிலே மரித்து மூன்றாம் நாள் உயிர் தெழுந்து இந்த உலகத்தை வென்றீரே. எங்களுக்கும் அப்படிப்பட்டதான ஒரு மாதிரியை வைத்து சென்றீரே கருணையாளரே. இதோ நாங்கள் வாழக்கூடிய இந்த காலத்தை ஆண்டவரே கிருபியின் காலமாக ஆக்கினீரே ஆண்டவரே. இதோ பிரமாணங்களுக்கும் சட்டத்திட்டங்களுக்கும் உள்ள ஒரு காலமாக இல்லாமல் இதை கிருபியின் காலமாக ஆக்கி கருணையே ஆண்டவரே பிரதானமாக வைத்து ஆண்டவரே எல்லா பாவிகளையும் மனம் திரும்பி வரும்படியாக யாரும் ஒரு மனுஷனும் கெட்டு போகாதபடிக்கு அனைவரும் மனம் திரும்பி வர வேண்டும் என்பதற்காக உங்களுடைய இரண்டாம் வருகையை தாமதப்படுத்துகிறீரே. தாமதப்படுத்தும் தேவனே, எல்லார் மீதும் இரக்கம் கொள்ளும் அன்பான தேவனே, இதோ இப்படிப்பட்டதான ஒரு அன்பான தேவனை ஆண்டவரே நாங்கள் கொண்டிருப்பதில் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம் ஆண்டவரே. இதோ உலகத்தில் இருக்கக்கூடிய கோடானு கோடி மக்களுக்கு கிடைக்காத பேரும் பாக்கியமும் சிலாக்கியமும் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. மெய்யான தேவனை இந்த வானத்தையும் பூமியும் அனைத்தையும் சிருஷ்டித்த கர்த்தரையே சேவிக்கும்படியான எங்கள் முற்பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு, யோசேப்பு போன்றவர்கள் அனைவரும் சேவித்த ஜெபித்த அதே கர்த்தரை நாங்களும் ஜெபிக்கும்படியான நாங்களும் அறியும்படியாக செய்தீரே ஆண்டவரே. இதோ எங்களுக்கு அந்த மெய்யான சபையை வழியை இந்த மெய்யான இயேசு சபை மூலமாக காண்பித்து எங்களை தெரிந்து கொண்டு இப்படியாக இந்த சபைக்குள்ளாக வைத்து இந்த சத்தியத்துக்குள்ளாக வைத்து எங்களை வழிநடத்தி வருகிறீரே. இதோ நீர் பெந்தெகோஸ்தல் நாளிலே இறக்கின பரிசுத்த ஆவியை மறுபடியும் ஆண்டவரை பின்மாறு மலையாக ஆண்டவரை 100 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த பரிசுத்த ஆவி இறக்கி இப்போ எங்கள் மத்தியிலே எங்களுக்கு பரிசுத்த ஆவி தந்து எங்களை பரிசுத்த ஆவி மூலமாக ஆண்டவரை எங்களை வழிநடத்தி வருகிற பரிசுத்த ஆவியான தேவனை இதோ உண்மை துதிக்கிறோம், உண்மை சேவிக்கிறோம் ஆண்டவரை, உண்மை சேவிக்கிறோம் ஆண்டவரை. இதோ இந்த சந்தர்ப்பத்திலே பிதாவை சற்று முன்பு நாங்கள் வாசித்த அந்த சங்கீத பிரகாரமாக 10 கட்டளைகளில் 3 கட்டளைகளை மீறி பாவம் செய்த தாவீது ராஜா அவர்கள் மேற்கொண்ட ஏறெடுத்த அதே ஜபத்தை ஆண்டவரே அதே உணர்வோடு உம்மிடத்தில் இப்பொழுது நாங்கள் ஏறெடுக்கிறோம், இந்த ஜபத்தை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. இதோ எங்களுடைய பாவங்கள் அநேகம் அப்பா, எங்களுடைய மீறுதல்களும் அநேகம். நாங்கள் உமக்கு எதிராக, எங்கள் சபையாருக்கு எதிராக, சகோதரர்களுக்கு எதிராக, உடன்பிறப்புகளுக்கு எதிராக நாங்கள் செய்த அக்கிரமங்களும் அநேகம் அப்பா, அநேகம். அப்படியாக நாங்கள் செய்த பாவங்கள் நிமித்தமாகவும் அக்கிரமங்களை நிமித்தமாகவும் மீறுதல்களை நிமித்தமாகவும் எங்களுடைய துர்க்குணங்களால் நாங்கள் செய்த அநேக பாவங்களை நிமித்தமாகவும் தவறுகளின் நிமித்தமாகவும் உள்ளத்தில் பாவம் மன்னிப்பு கோருகிறோம் அப்பா. இந்த சந்தர்ப்பத்திலே ஆண்டவரே இதோ பாவம் மன்னிப்பு கோருகிறோம், எங்கள் பாவங்களை மன்னித்தரலும், எங்களை மறுபடியும் சுத்திகரியும் ஆண்டவரே, எங்களை சுத்திகரியும். தாவீதே அவர்களை, தாவீது ராஜாவை ஆண்டவரே நீ மன்னித்து அவருடைய பாவங்களை எல்லாம் நினைக்காமல் அவரை மன்னித்து அவரை சுத்திகரித்து அவரை மிகப்பெரிய தீர்க்கதரிசியாக மிகப்பெரிய ராஜாவாக ஆக்கியது போல் உமக்கு கீழ்ப்படிந்து நடந்த ஒரு அடியாரை மாற்றியது போல், அடியாராக மாற்றியது போல் ஏதோ எங்களையும் எங்களுடைய பாவங்களை மன்னித்து எங்களையும் அவ்வாறாக சுத்திகரியும், அவ்வாறாக எங்களை உமக்கு கீழ்ப்படிந்து நடக்கின்ற அடியார்களாக எங்களை மாற்றி அமையும். இதோ தாவீது ராஜா சங்கீதத்திலே அவர் ஜெபித்தது போன்ற ஆண்டவரே, இதோ அப்படியாக நீர் எங்கள் பாவங்களை மன்னித்து எங்கள் பாவங்களை நினையாது எங்கள் மீது இரக்கம் கொண்டு எங்களை சுத்திகரிக்கும் பொழுது ஆண்டவரே, இதோ அவர் சொல்லியது போல் எங்களுடைய வாய்கள் உம்மை துதித்து பாடும் ஆண்டவரே. எங்களுடைய வாய்களால் உம்மை நாங்கள் இந்த உலகுக்கு சுவிசேஷம் செய்வோம், சாட்சிகள் சொல்லுவோம் ஆண்டவரே. அப்படியாக நாங்கள் சாட்சி சொல்லும்படியாக, சுவிசேஷம் சொல்லும்படியாக, இந்த உலகத்தாருக்கு அறிவிக்கும்படியாக எங்களை மாற்றும், எங்களை மனம் திருந்த செய்யும், எங்களை சுத்திகரியும் ஆண்டவரே. இதோ இந்த கட்டுப்பாடுகள்லாம் தளர்ந்து நாங்கள் மீண்டும் சுதந்திரமாக ஆலயங்களுக்கு திரும்பும் பொழுது ஆண்டவரே நாங்கள் புதிய மனுஷர்களாக, புதிய சீடர்களாக, புதிய விசுவாசிகளாக திரும்பும்படியாக செய்யும். அப்படியாக எங்களை மாற்றி எங்களை மறுபடியும் சபைக்கு அனுப்பும் ஆண்டவரே. இதோ இப்படியாக சொல்லி எங்களுடைய ஜெபத்தை முடிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா துதிகனமாகவும் நாமத்திற்கு செலுத்துகிறோம். ஆமீன். கர்த்தரின் ஜெபம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பண்ணாமல் தீமையில் நின்று எங்களை இரட்சித்து கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றிருக்கும் உம்முடையவைகளே. ஆமீன். இத்துடன் நம்முடைய இன்றைக்கான இல்லாரதனை முடிவடைகிறது. அனைவருக்கும் என்னுடைய சமாதான வாழ்த்துதலை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். ஆமீன்.